சீனாய் மலையில் தேவன் 10 கற்பனைகளை கொடுத்த போது மோசேயும் கூட பயத்தில் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஜனங்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். ஆகவே தேவன் மோசேயிடம் பேசினார். தேவனின் அந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களிடம் பேசினான். இதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் ஊழியமாயிருந்தது. பாடம் 14, தீர்க்கதரிசி. 2 சாமுவேல் 12 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் சட்டத்திட்டங்கள் மற்றவர்களுக்குத்தான் பொருந்தும், தாங்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைக்க தொடங்கிவிடுகிறார்கள். தாவீதின் விஷயத்திலும் அப்படித்தான் இருந்தது. ஒரு நாள் ராஜா பத்சேபாள் என்னும் பெயருடைய திருமணமான ஒரு ஸ்திரீயை பார்த்தான். தான் விரும்பியதை அடையும் அதிகாரம் தாவீதுக்கு இருந்ததால் அவன் தேவனுடைய பிரமாணத்தை அலட்சியம் செய்து அந்த ஸ்திரீயை அடைந்தான். தாவீது கர்த்தரை நேசித்தான். ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு இருதயம் கூட வினோதமான சில ஆசைகளை தனக்குள் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடும். பத்சேபாளை குறித்ததான தாவீதின் உணர்ச்சிகள் தேவனுக்கு முற்றிலும் விரோதமானவையாக இருந்தன. எனினும் அவை மிகவும் வலிமையானதாய் தன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவையாயிருந்தபடியால் தாவீது அவற்றுக்கு இடம் கொடுத்தான். பத்சேபாள் கற்பம் தரித்ததை தாவீது அறிந்தபோது அவன் தன் தவறுகளின் தடயங்களை மறைக்க துடித்தான். அவனது கணவனான உரியா இராணுவத்திலிருந்து செய்தி கொண்டு செல்லுமாறு செய்து யுத்த களத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று தாவீது ஆணையிட்டான். உரியா சில இரவுகளை தன் மனைவியுடன் வீட்டில் கழித்தால் அந்த குழந்தைக்கு அவன் தகப்பனாக அடையாளப்படுத்தப்படுவான். ஆனால் அது பலனளிக்கவில்லை. உரியா மனசாட்சியுள்ள ஒரு யுத்த வீரனாயிருந்தான். ஆகவே மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து போர் முனையில் நின்று கொண்டிருந்த போது தான் மட்டும் தன் மனைவியோடு வீட்டில் தங்க அவன் விரும்பவில்லை. எனவே தாவீது மிகவும் மோசமான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டியதாயிற்று. அவன் போர் முகத்தின் மும்முரமான முன்னணியில் உரியா நிறுத்தப்பட உத்தரவிட்டு அவனது மரணத்தை தவிர்க்க முடியாததாகும்படி செய்தான். சில நாட்கள் சென்ற பின் சமீபத்தில் விதவியாக்கப்பட்டிருந்த பத்சேபாளை தாவீது தன் மனைவியாகும்படி சேர்த்து கொண்டான். இவ்வனைத்து நிகழ்வுகளுமே ஒரு சிறு தடயமும் பொதுமக்களால் அறியப்படாமல் நிகழ்ந்தன. ஆனால் அந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு தப்பவில்லை. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தேவன் நிகழ்ந்தவற்றை பார்த்தார். அதை பார்த்துவிட்டு அவர் மௌனமாயிருக்கவில்லை. தன் அரண்மனைக்கு தீர்க்கதரிசியான நாத்தான் வருவரை தாவீது தனது முறைகேடான நடத்தையை மூடி மறைத்த செயல்கள் வெற்றிகரமாக நடந்துவிட்டது என்றே நினைத்திருந்தான். ஆனால் நாத்தானோ ஒரு ஏழை மனிதனின் ஆட்டுக்குட்டியை திருடிய ஐஸ்வர்யவான் ஒருவனை பற்றிய ஓமையை தாவீதிடம் கூறினான். அக்கதையை தாவீது கேட்டபோது அந்த மனிதன் மேல் கோபம் கொண்டான். அந்த மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினான். எது தாவீதை கோபப்படுத்தியதோ அது அவனது சொந்த பாவத்தின் பிரதிபலிப்பாகவே இருந்தது என்பதை கவனியுங்கள். அந்த ஐஸ்வர்யவான் மற்றொருவனுக்கு சொந்தமானதும் அவனால் உயிரை போல் நேசிக்கப்பட்டதுமான ஒன்றை எடுத்துக்கொண்டதை போல தாவீதும் செய்தான். ஆனால் தன் பாவத்தை மற்றொருவனிடத்தில் கண்டபோது அவன் அதை வெறுத்து கண்டனம் செய்தான். யாரோ ஒருவரின் பாவம் உங்களை கோபம் ஊட்டும் போது நீங்கள் இதை செய்யுங்கள். தனி மனிதனை அடையாளப்படுத்துவதை விடுத்து அது என்னவென்பதை எழுதுங்கள். இது பேராசை, இது பெருமை, இது இச்சை, இது வஞ்சகம், இது விக்கிரகாராதனை. பின்பு தேவனிடம் அந்த காரியத்தை குறித்து உங்கள் வாழ்வின் எப்பகுதியில் நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கும்படி கேளுங்கள். மற்றவர்களிடத்தில் உங்களை மிகவும் கோபம் ஊட்டுவது எதுவோ அது ஒருவேளை உங்களது சொந்த இருதயத்திலேயே ஒளிந்திருக்கலாம். நீயே அந்த மனுஷன் என்று நாத்தான் சொன்னபோது தாவீதின் இருதயத்தில் மறைந்திருந்த பாவத்தை காணும்படியாக தேவன் அவன் கண்களை திறந்தார். தாவீதின் தற்காப்பு திரைகள் கிழித்தெறியப்பட்டன. ஆனால் இது தேவனின் கிருபையின் செயல்பாடாயிருந்தது. தாவீது இருளுக்குள் வழுவி போயிருந்தான். அவனை திரும்ப கூட்டி வருவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். பூர்வ காலத்தில் தேவன் தமது வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஆனால் காலம் நிறைவேறின போது தேவன் தமது குமாரனை அனுப்பினார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் இயேசு தேவ வார்த்தையாகவே இருக்கிறார். அவர் பேசிய வார்த்தைகள் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டன. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஆனால் இயேசு ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவர். வேற எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொல்ல துணியாததை இயேசு உரிமையோடு பிரகடனம் செய்தார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், மற்றும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவன் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால்தான் இன்று நமக்கு வேறு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படவில்லை. கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவன் பேசினார். ஆனால் அவர்கள் எல்லாருமே தேவ வார்த்தையானவராயிருக்கிற இயேசுவையே முன்னுரைத்து சுற்றி காட்டினார்கள். தேவனின் வார்த்தையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்டதாய் இருந்தது? இதை பற்றி அப்போஸ்தலாகிய பேதுரு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கூறுகிறார். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இங்கே பேதுரு சொல்வது என்னவென்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் உள்ள ஒரு கதையின் மூலமாகத்தான் சிறப்பான வழியில் புரிந்து கொள்ள முடியும். பவுல் கைது செய்யப்பட்டு கைதியாக கப்பல் மூலமாக ரோமை பட்டணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். லூக்கா பதிவு செய்கிறார், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கப்பலானது காற்றினால் அதன் போக்கிலே கொண்டு போகப்பட்டது என்பதற்கு லூக்கா பயன்படுத்திய அதே வார்த்தையை தான் தீர்க்கதரிசிகள் பசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதற்கு பேதுருவும் பயன்படுத்தினார். கடும் புயல் காற்றினூடே அடித்து கொண்டு போகப்படும் கப்பலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கும்? அதிகம் இருக்காது. படகின் திசையானது காற்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தீர்க்கதரிசிகளின் செய்தியானது ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் தேவனிடமிருந்து வந்தன. இந்த பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அவர்கள் செய்தியை கட்டுப்படுத்தவில்லை, செய்திதான் அவர்களை கட்டுப்படுத்தியது. அது தேவனிடத்திலிருந்து வல்லமையான காற்றை போல் அவர்களிடம் வந்தது. அவர்களும் அதனால் ஏவப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதனால் அவர்கள் எழுதிய செய்தியும் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படியே மிக சரியாக இருந்தது. தேவன் யார் என்று நாம் எவ்வாறு அறிகிறோம்? சத்தியம் எதுவென்று நாம் எவ்வாறு அறிகிறோம்? தேவன் பேசுவதனால் என்பதே அதற்கு பதிலாகும். தேவனுடைய வார்த்தையை ஜனங்களிடத்தில் சேர்ப்பவர்கள் தீர்க்கதரிசிகள். தேவனிடத்தில் நிற்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் பிரத்யேகமான ஸ்லாக்கியம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மையே நமக்கு அறிய பண்ணியிருக்காவிட்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு மனித அனுபவம் மட்டும் தான் பெற்றிருப்போம். அதிலும் பெரும்பகுதி மிகுந்த வேதனையே. அபிப்பிராயங்களால் ஆன இவ்வுலகில் தேவன் நமக்கு தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இப்படியாகவே வேறு எவ்விதத்திலும் அறிந்திருக்கப்பட முடியாத காரியங்களை பற்றி தீர்க்கதரிசிகளால் பேச முடிந்தது. ஏசாயா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பதை பற்றி பேசினான். கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேமுக்கு வரப்போகிற ஒரு ராஜாவை பற்றி சகரியா சொன்னான். தீர்க்கதரிசிகள் இவற்றையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரே வழி எதுவெனில் தேவன் அவற்றை அவர்களுக்கு கூறினார் என்பதே. தாவீதின் பாவ செயலை நாத்தான் எப்படி அறிந்தான்? தேவன் அவனுக்கு சொன்னார். தேவன் நாத்தானிடம் பேசி தாவீதை மூடியிருந்த மறைப்பை ஊதி விலக்கி போட்டார். தேவன் நாத்தான் மூலமாக தாவீதை நேரடியாக எதிர்கொண்ட போது, ராஜாவானவன் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். தாவீது, நாத்தானே உமக்கு புரியவில்லை, என் திருமண வாழ்க்கை பல்லாண்டுகளாக மரித்து கிடக்கிறது என்று சொல்லியிருக்க முடியும். அது உண்மையாகவும் இருந்திருக்கலாம். அல்லது தாவீது, நாத்தானே நான் தவறு செய்திருக்கிறேன் என்று நான் அறிவேன், ஆனால் மற்ற தலைவர்கள் இதே காரியத்தை அல்லது இதனினும் மோசமானவற்றை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்க முடியும். அதுவும் கூட உண்மையாகவே இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது எந்த சாக்குப்போக்கும் சொல்லவில்லை. அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொன்னான். நீங்களாக இருந்தால் அப்படி சொல்லியிருப்பீர்களா? உங்கள் பாவம் வெளிப்படுத்தப்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்படி பிரதியுத்தரம் அளிக்கிறீர்கள் என்பது உங்களை பற்றிய பெரிய காரியங்களை எடுத்துரைக்கும். தாவீதின் அந்த நேர்மையான பாவ அறிக்கையானது தேவனிடமிருந்து மன்னிப்பை பெறும்படி அவனை நடத்தியது. அவனது மனதிலிருந்த பாரம் விடுவிக்கப்பட்டு அவனுடைய இரட்சிப்பின் சந்தோஷமானது மீட்டெடுக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளின் பின்பாக ஏரோது எனப்பட்ட வேறொரு ராஜாவை, யோவான் ஸ்நானகன் என்ற பெயருடையவனாயிருந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எதிர்கொண்டார். ஏரோது ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான். ஆகவே அவன் யோவானின் பிரசங்கத்தை கவனிக்க விரும்பினான். ஒரு நாள் ஏரோதிடம் அவனுடைய சகோதரனின் மனைவியுடனான அவனது தகாத உறவு பற்றி பேசும்படியாக தேவன் யோவானுக்கு வார்த்தைகளை கொடுத்தார். ராஜாவானவன் அதை கேட்க விரும்பவில்லை. அதன் முடிவிலோ யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தட்டில் தன்னிடம் கொண்டு வரும்படி அவன் உத்தரவிட்டான். இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏரோது இயேசுவை சந்திக்கவும் ஆர்வம் காட்டினான். பின்பு அவனுக்கு வாய்ப்பு கிட்டிய போது அவன் அவரை பல கேள்விகளால் துளைத்தெடுத்தான். ஆனால் இயேசுவோ மறுமொழி சொல்ல மறுத்துவிட்டார். யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த தேவனுடைய வார்த்தையை ஏரோது ஏற்க மறுத்துவிட்டான். அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான். இப்பொழுதோ அவனுக்கு சொல்வதற்கு இரட்சகரிடம் மௌனம் தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் அறிந்த வரையில் ஏரோதிடம் தேவன் அடுத்த முறை பேசிய போது அங்கு தீர்க்கதரிசியோ இரட்சகரோ இல்லை. அவன் மறுமுறை தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். ஏரோதை காட்டிலும் தாவீது மேலான தீர்மானத்தை செய்தான். தேவனுடைய வார்த்தை அவனை தோலுரித்து காட்டிய போதும் அவன் அதற்கு செவி கொடுத்தான். அதற்கு விசுவாசத்தோடும் மனம் திரும்புதலோடும் பிரதியுத்தரம் கொடுத்தான். தாவீதை தேவன் மீட்டெடுத்தார். அதை தமது வார்த்தை வழியாகவே செய்தார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவன் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதாவது விரும்பி இருப்பீர்கள் என்றால் அவர் எப்படி பேசுகிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். தேவன் தமது வார்த்தையின் வழியாகவும் தமது ஆவியின் மூலமாகவும் பேசுகிறார். அவருடைய வார்த்தை வெளிப்படும் போது அவரது சத்தம் கேட்கப்படுகிறது. நீங்கள் வேதாகமத்தை கற்கும் போதும் அது அறிவிக்கப்படுவதை கேட்கும் போதும் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாயிருக்கக்கூடிய சில காரியங்களை தேவன் சொல்லுகிறார் என்பதை காண்பீர்கள். உங்களது பாவங்களை குறித்த சத்தியங்களை கேட்பது உங்களை சங்கடப்படுத்தும். ஆனால் தேவன் பேசும் போதெல்லாம் அது அவருடைய கிருபையின் ஓர் அடையாளமாயிருக்கிறது. அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே மீட்டெடுப்பதும் ஆசீர்வதிப்பதுமாயிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை திறக்கும் போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்கள். அதில் தேவன் சொல்கிற அனைத்தையுமே நீங்கள் விசுவாசிக்கலாம்.